தி ஜானகிராமனின் மோகமுள் மூன்றாவது பாகம் எட்டாவது அத்தியாயம். 8 மணியிலிருந்தே பாலூர் ராமுவுக்கு பொழுது சரியாக இருந்தது. யாராவது வந்து கொண்டே இருந்தார்கள். முதலில் ஒரு ஆடிட்டர் வந்தார். அவர் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு நீதிபதி வந்தார். கோயம்புத்தூரிலிருந்து கச்சேரிக்கு அச்சாரம் கொடுக்க ஒருவர் வந்தார். பத்திரிகை ஆசிரியர் ஒருவரும் பங்கு வியாபாரி ஒருவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ராமு அவனை பெரிய அளவில் தான் அறிமுகப்படுத்தினார். சாதாரண ஞானமோ சரீரமோ இல்லை, ரொம்ப பெரிய இடம். இப்படியெல்லாம் நான் அறிமுகப்படுத்தி முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் உள்ளவரும் இல்லை என்றெல்லாம் வாயாராக சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டார்கள். அதாவது மனப்பூர்வமாக நம்ப தயாராக இல்லை. ராமுவிடம் அவர்களுக்கு இருந்த ஒருமுகமான பெயரும் பிரமையும் பேச்சு திறமைக்கு ராமுவுக்கு இருந்த பெயரும் சேர்ந்து அவர் மனப்பூர்வமாக சொன்னதை கூட மிகை என்றுதான் அவர்களுக்கு தோன்றச் செய்தன. எல்லோரும் போன பிறகு தங்கியிருந்த பங்கு வியாபாரி வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். இது என்ன புதுசா இருக்கே என்று பாபுவின் யோசனையை பற்றி கேட்டபோது புன்சிரிப்பு சிரித்தார் அவர். ஜெர்மனியில போய் தமிழ் வாசிக்கிறா போல. பாபுவுக்கு துணுக்கென்றது. ஞானத்துக்கு போகல ஐயா, அவர் குரல் அபியாசத்துக்காக போகிறார் என்றார் ராமு. ஞானம் என் மாதிரி 10 பேரை வச்சு உக்காத்தி சொல்லிக் கொடுக்கும்படியே இருக்கு அவருக்கு. அதை வைத்துக்கொண்டே குரலையும் சரிப்படுத்திக்கலாமே. ஞானம் உள்ளவர்கள் அல்லவா அதை பற்றி தீர்மானம் பண்ணணும் என்றான் பாபு. பங்கு வியாபாரி நிமிர்ந்து பார்த்தார். சுளீர் என்று விழுந்த அடியில் அவருக்கு அசட்டு சிரிப்பு தான் சிரிக்க முடிந்தது. வாஸ்தவம், அதனால தான் சொன்னேன் என்றார் அவர். ஓய், உமக்கு என்ன? நீர் 1000 சபாவில் ஆயுள் மெம்பராக இருந்தாலும் பங்கு வியாபாரி. சங்கீதத்தை கேளும், போதும். அதை தாண்டி எதுக்காக போறீர் என்று ராமு சொன்ன பிறகுதான் அவர் அடங்கினார். அவர் போன பிறகு, பாபு, இவன் ஏதோ சொன்னான் என்று கஷ்டப்படாதீர். சங்கீதத்தை பற்றி இந்த மாதிரி அபிப்பிராயத்தை இலவசமாக கொடுக்கிற பிரபுக்களில் இவனும் ஒருவன். யாரும் கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லா வித்தைகளிலும் உண்டு. நாடகம், காவியம், நாட்டியம், சித்திரம் எல்லாவற்றிலும் உண்டு. இவனாவது விட்டானே. நீர் கலைஞனா இருக்கலாம் ஐயா, நன்னா இருக்கா இல்லையான்னு நாங்கள்னு சொல்லணும்னு ஆரம்பித்து விடுவான்கள். அபிப்பிராயம் சொல்ல யாருக்கும் உரிமை உண்டு என்று ஆகிவிட்ட காலம் இது. சொல்லுகிற மண்ட சூன்யமா கனமா சரக்குள்ளதா என்று நாம் தெரிந்து கொண்டு வாங்குகிறதையோ தள்ளுகிறதையோ செய்யணும். அவன் கிடக்காம் என்று ராமு அவனை சமாதானப்படுத்தினார். புதன்கிழமை மங்கள்வாடிக்கு புறப்படுவதாக தீர்மானம் செய்து கொண்டான் பாபு. இன்னும் 6 நாள் இருக்கிறது. முதல் 4 நாட்களும் அவரோடு தங்கிவிடுகிறது என்று தங்கியும் இருந்தான். ராமு ஓயாமல் பேசிக்கொண்டிருந்தார். சங்கீதத்தை தவிர அவர் ஒன்றும் பேசவில்லை. அவர் சீடர்களிடமோ வேறு யாரிடமோ எது பேசினாலும் என்ன பேசினாலும் அவரோடு பேசும்போது வேற ஒரு பேச்சும் பேசவில்லை. ஓயாமல் அவனை பாடச் சொல்லி கொண்டே இருந்தார். கேட்டபோதெல்லாம் தட்டாமல் மறுக்காமல் சின்ன குரலிலும் பெரிய குரலிலும் பாடிக்கொண்டே இருந்தான் அவன். வெறுமை வெறுமை கேட்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதீர். மகரிஷிகளும் மகான்களும் செய்கிறா போல அண்ணா உம்மிடம் தன் சக்திகளை எல்லாம் மாற்றிவிட்டு போய்விட்டார். நானும் தெரியாதனமா சம்பாதிக்கிறதுல இறங்கிட்டேன். இப்போதாவது உம்மிடம் முடிந்ததையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். சுயநலம்தான். என்ன அண்ணா இது? வெட்கம் சுருக் சுருக்கென்று தோலையும் உள்ளத்து மென்மையையும் கொத்துவது போல் இருந்தது. நீங்கள் இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறதானால் நான் ரூமுக்கே போய்விடுகிறேன் என்றான் அவன். ஓய், உமக்கு என்ன தெரியும்? அவ்வளவுதான். பேச்சு நின்றுவிட்டது. விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்து விட்டார். என்ன அண்ணா இது? ராமு கண்ணீரை அடக்கி துடைத்து கொள்ள 1 நிமிஷம் ஆயிற்று. நீர் பரம பாக்கியசாலியா. மந்திர சட்சமத்தில் போய் இப்படி மதையான மாதிரி எவ்வளவு தீர்மானமாக நிற்க முடிகிறது? இப்போ ஏற்பட்ட சாரீரம் எவ்வளவு சாதகம் வேண்டும் இதற்கு? நானும் ரத்தமாக கக்கி கக்கித்தான் சாதகம் பண்ணினேன் அந்த நாளில். ஆனால் எனக்கு சுலபமாக ஒரு குரலும் இல்லை. சாதகம் இப்படி இப்படி பண்ண வேண்டும் என்று வழிகாட்டுகிறவர்களும் இல்லை. யாருக்கு தெரியும்? தெரிந்தால் அல்லவா தாங்களே சாதகம் செய்தால் அல்லவா வழிகாட்டுவதற்கு? நீரும் புத்திசாலித்தனமாக சாதகம் செய்திருக்கிறீர். ஆனால் நீர் வடக்கே போகிறேன் என்கிறீரே, அவ்வளவும் சரி. இந்த சின்ன வயசில் உமக்கு இப்படி தோன்றியதே பெரிது. பணமும் பேரும் துர்நடத்தையும் எங்கே எங்கே என்று வாய் பிளந்து கொண்டு விழுங்க காத்திருக்கிற கலை இது. நீர் இந்த சின்ன வயசுல இவ்வளவு விவேகத்தோட தைரியமா புறப்படுகிறீரே, அந்த புத்தி எங்களுக்கு தோன்றவில்லை பாரும். அதுதான் பாக்கியசாலி என்றேன். அது மட்டுமில்ல, உமக்கு எல்லாம் தானா கைகூடி இருக்கிறது. இந்த மந்திர சட்சமத்தை பிடித்து ஒழுக்குவதானால் சரீரத்தை சூட்சும பலத்தை காப்பாற்றினால்தான் முடியும். அதுவும் உமக்கு கிடைத்திருக்கிறது. பிரம்மச்சாரியா இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் யா, எல்லாருக்கும் கிடைக்காது. அப்பா அம்மா எல்லாரும் பிடுங்கி தின்பார்கள். உமக்கு எல்லா சௌகரியமும் அமைந்து விட்டது. இத்தனை சின்ன வயசுல இத்தனை பிடிவாதம் இருக்கிறது அபூர்வம். அதையெல்லாம் நினைக்கும் போது என் மனசு இழகி விடுகிறது, பேசக்கூட முடியவில்லை. குருவின் அருள் உமக்கு பரிபூர்ணமா இருக்கிறது. சாமி கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் குரு கவனிக்க வேண்டும். பரம நாஸ்திகனும் கூட குருவை விடமாட்டான். நமக்கு அந்த காலம் அவ்வளவு திருப்தி என்று சொல்வதற்கில்லை. அண்ணாவோட மனசும் உண்மை எப்போதும் ஒரு குறமும் வராமல் காப்பாற்றி கொண்டிருக்கும். ராமுவின் பேச்சு நின்றது. வெகுநேரம் மௌனம் நிலவிற்று. ரங்கண்ணாவின் ஒளி அவன் உள்ளத்தில் பளிச்சிட்டது, நின்று ஒளிர்ந்தது. இதயத்தின் ஒரு மூலையில் பெரிய நகைப்பொலியும் கேட்டது. பிரம்மச்சாரியாம், நானா பிரம்மச்சாரி? தோற்றம் எப்படியெல்லாம் உலகத்தை ஏமாற்றுகிறது. ராமுவின் குரல் எச்சரிக்கும் குரல் போல் இருந்தது அவனுக்கு. இந்த உடல் என்ன பாவம் செய்தது? அழகுக்கும் சக்திக்கும் ஆதாரமான இந்த உடல் என்ன பாவம் செய்தது? இவ்வளவு கரிப்புக்கும் எச்சரிக்கைக்கும் ஆளாகும்படியாக என்ன பாவம் செய்தது? இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? கீழ்த்தாயை சட்சமத்தில் நிற்கும்போது கூட இந்த எதிர்ப்புத்தான் குரல் கொடுக்கிறது. எத்தனை வாய்களிலிருந்து எத்தனை குரல்களாக எத்தனை மாதிரியாக இந்த எதிர்ப்பு எழுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவல்லிக்கேணிக்கு வந்து சேர்ந்தான் அவன். வீட்டு வாசற்படி ஏறியதுமே வீட்டுக்காரர், அவர் மனைவி யமுனா மூவரும் நடையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தது தெரிந்தது. இதோ வந்துட்டாங்களே என்று எழுந்தார் வீட்டுக்காரர். உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னங்க இது, வடக்க எங்கேயோ போகிறீங்களாம், சொல்லவே இல்லையே, எப்போ வந்தீங்க? எல்லாம் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ எப்போ வந்த? அரை மணி ஆச்சு என்றாள் யமுனா. ஊருக்கு போய் வந்தது, மாம்பழத்தில் இருந்தது, ஊருக்கு புதன்கிழமை புறப்பட போகிறது, எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லி முடித்தான் அவன். அறையை புதன்கிழமை என்று காலி செய்யப் போவதாகவும் தட்டி தடவி சொல்லி முடித்தான். கடைசியில் எல்லாம் ரயில் ஸ்நேகமாக தான் ஆயிட்டது என்றார் வீட்டுக்காரர். எல்லா ரயில் ஸ்நேகமும் அப்படி ஆயிடுதா? கல்யாணம் வரைக்கும் கூட சிலது போகும் என்றாள் யமுனா. அதெல்லாம் கதை என்றார் வீட்டுக்காரர். சற்று கழித்து, அம்மா உன்னை பார்க்கணும்னு அங்க சொல்லத்தான் வந்தேன் என்றாள் யமுனா. யாரு? பத்மாசினி அம்மா தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பாங்க. சாப்பிட்டு விட்டு இருவரும் போன போது பத்மாசினி ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். வாருங்கள் வாருங்கள், ஊருக்கு போயிருந்தீர்களாமே? ஆமாம், நாலு நாள் ஆயிற்று வந்து. கூப்பிட்டு அனுப்பித்தீர்கள் என்று சொன்னாள் யமுனா. பார்த்து போகலாம் என்று வந்தேன். விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்க வேண்டும் என்று தான் கூப்பிட்டேன். தூரதேசம் போகிறீர்களே, சொல்லிக்கொள்ளாமலேயே போய்விடுவீர்களோ என்று பயந்து விட்டேன். சொல்லிக்கொள்ளாமலா? நானா? ஒரு சமயம் வெக்கப்பட்டு பார்க்காமல் போய்விடலாம். வெட்கப்பட என்ன இருக்கிறது? நாம் நேர்மையாக நடந்து கொள்கிற வரையில் யாருக்காக எதற்காக வெட்கப்பட வேண்டும்? என்று புறப்பட போகிறீர்களோ? புதன்கிழமை. புதன்கிழமையா? இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கிறது. இடம் ரிசர்வ் செய்து விட்டீர்களா? இனிமேல் தான் செய்ய வேண்டும், நாளைக்கு செய்யலாம் என்றிருக்கிறேன். ஒரு டிக்கெட் தானே என்று புன்முறுவல் பூத்ததும் பூக்காததுமாக ஒரு கேள்வி. இரண்டாவது டிக்கெட் வர மறுக்கிறதே. எனக்கு தெரியும், நான் சொன்னேன், கேட்கவில்லை. இன்னும் அதையேத்தான் சொல்கிறாயா யமுனா?
அதையேதான்.
அவருக்கு பிடிக்கவில்லை என்றால்?
அவருக்கு நல்லது எது கெட்டது எது என்று அவருக்கு எப்படி தெரியும்?
சரி, உங்கள் பாடுபத்து. பிரயாணத்திற்கு ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டீர்களா?
ஏற்பாடு என்ன, டிக்கெட் வாங்க வேண்டியதுதான். நாலைந்து துணிமணி எடுக்க வேண்டும். குளிர்நாள் இப்போது.
அங்கு குளிர் அதிகமாக இருக்குமாம். கம்பளி சட்டை, உடுப்பு, போர்வை வாங்க வேண்டும். யமுனா, நீ கூட இருந்து எடுத்துக்கொடு. இவ்வளவு நேர்மையான பெண்ணை நான் பார்த்ததில்லை. ஊருக்கு போனால் அவளுக்கு கடிதம் போட்டுக் கொண்டிருங்கள். பேசுகிற போது தைரியசாலி மாதிரி பேசுகிறாள். இந்த மாதிரி பிரகிருதிகள் மிகவும் ஆடிப்போய் விடுவார்கள் என்று ஆங்கிலத்தில் சொன்னாள் பத்மாசினி. இந்த ஆசிரமத்தில் எத்தனையோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு. இந்த பெண்ணும் என் சம்பந்தப்பட்ட வரையில் ஒரு அனுபவம்தான். நடக்காதது என்ற நோக்கில் சொல்லவில்லை. என்னவோ இது அபூர்வமான அனுபவமாக இருக்கிறது. வேடிக்கையான மனுஷி என்று சொல்வதா, சாது என்று சொல்கிறதா, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சாதாரணமாய் பார்க்க முடியாதவள்தான். அவள் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டேன் என்று சொன்னாள். அவள் சொல்லும்போது நம்பாமல் இருக்க முடியவில்லை. சரி என்று ஒப்பாமலும் இருக்க முடியவில்லை. அவள்தான் எனக்கு எப்போதுமே வழிகாட்டி வந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வதை கேட்க எனக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது என்றாள் பத்மாசினி. அவளிடம் விடைபெற்று கொண்டாகிவிட்டது. துணிக்கடையில் கம்பளி துணிகளை வாங்கி வந்து அவசரமாக தைப்பதற்கு கொடுத்துவிட்டு காபியை சாப்பிட்டுவிட்டு இருவரும் கடற்கரையை நோக்கி நடந்தார்கள். சென்ற தடவை போல 9:30 பிறகுதான் இரவுதான் திரும்பினார்கள். மறுநாள் காலை யமுனா ஆசிரமத்திற்கு பஸ் ஏறி சென்றாள். பாபு மாம்பலம் பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். தி ஜானகிராமனின் மோகமுள் 3வது பாகம் 8வது அத்தியாயம் முடிந்தது.